வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வேத வசனத்தை பூரணமாய் விசுவாசித்தவர்களாக தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் ரோமர் 10:1 முதல் சிந்திக்கப் போகிறோம். இஸ்ரவேல் தேசம் எப்படி தேவனை விட்டு தூரமானதா இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அவருடைய நிலைமை அதுதான். எப்படி யூதரல்லாத மக்கள் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறார்களோ அப்படியே இவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் நீதிமானாக்கப்பட முடியாது. கிறிஸ்து தரும் நீதியிலேயே ஒருவர் நீதிமானாக்கப்பட முடியும். இப்பொழுது தேவனுடைய சர்வ வல்லமையை விட்டு திரும்பி மனிதனுடைய பொறுப்பை குறித்து பவுல் பேசப்போகிறார். இந்த சத்தியத்தை 9 இறுதியிலேயே அவர் பேச ஆரம்பித்து விட்டார். பாருங்கள், ரோமர் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. அவர்கள் பொறுப்புள்ளவர்கள். அவர்கள் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். இயேசு கூறிய வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். லூக்கா 19:43-44. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இதுதான் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தின் நிலைமை. அவர்களை அப்படியே கடலுக்குள்ளே தள்ள விரும்பும் தேசங்கள் அவர்களை சுற்றியிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களை தேவன் சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள். எனவே அங்கே சமாதானம் இல்லை. எனவேதான் பாரத்தோடு அப்போஸ்தலன் பவுல், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்கிறார். இந்த வார்த்தைகளிலே மூன்று முக்கியமான சத்தியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது, இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்த சமய ஒழுங்குகள், ஆனாலும் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. சொல்லப்போனால் இன்றைக்கும் திருச்சபைகளிலே இருக்கிற 75% ரட்சிப்பிற்குள்ளே வரவில்லை. ஒரு சமய குழுவிலே அங்கத்தினர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் சமய சடங்குகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றலாம், இருந்தாலும் ரட்சிக்கப்படாத ஒருவராய் வாழ்ந்து முடிக்கலாம். தேவன் கொடுத்த ஒரு சிறந்த சமய பழக்க வழக்கத்தை இஸ்ரவேல் மக்கள் பெற்றவர்களாய் இருந்தார்கள், ஆனால் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சமயம் இருந்தது, ஆனால் நீதிமானாக்கப்படவில்லை. எத்தனையோ தேசங்களை விட அதிகமாக அவர்கள் பெற்றிருந்தார்கள், என்றாலும் ரட்சிக்கப்படவில்லை. எனவேதான் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஜபமுமாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இரண்டாவதாக, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படக்கூடியவர்களாய் இருந்தார்கள். பெங்கல் என்ற மனிதர் ஒருவர் கூறும்பொழுது, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே இல்லாதிருந்தால் அப்போஸ்தலன் பவுல் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்திருக்க மாட்டார் என்கிறார். அப்போஸ்தலன் பவுலும் யூதரல்லாத பலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை நோக்கி புறப்பட்டு போனார். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது என்று அவர் இருந்துவிடவில்லை. மூன்றாவதாக, தேவனுடைய பார்வையிலே யூதர்களும் யூதரல்லாதவர்களைப் போலவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 3:23 மிக தெளிவாக சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. நாங்கள் உயர்ந்த ஜாதி, நீங்கள் தாழ்ந்த ஜாதி என்பது வேடிக்கையானதுதான். சிலுவையின் முன்னால் எல்லாரும் சமமே. பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, சமுதாயத்திலே உங்களுடைய நிலைமை எதுவாயிருந்தாலும் சரி, எந்த சபையின் அங்கத்தினராய் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய நற்கிரியைகளோ உங்களுடைய தோலின் நிறமோ எந்த விதத்திலையும் உங்களுக்கு உதவி செய்யாது. கிறிஸ்து இல்லாத ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை குறித்து கூறுவது நியாயமானதாகவே இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியாளர் கூறுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். உண்மையாக அதை நான் சொல்லவில்லை, தேவனே கூறியிருக்கிறார். நீங்கள் இதை தவற விட்டுவிடக்கூடாது என்று அவர் எண்ணுகிறார். அநேகர் நினைக்கிறார்கள், இஸ்ரவேலுக்குத்தான் முதலாவது நற்செய்தி எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால் முதலாவது அவர்களுக்குத்தான் அது கொடுக்கப்பட்டது. முதல் சில ஆண்டுகளிலே அநேக யூதர்கள்தான் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு யூதர்களுக்குத்தான் முதலாவது நற்செய்தி சொல்லப்பட வேண்டும் என்று சொல்வதை விட யூதர்களுக்கும் நாம் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பதே சரியான காரியமாகும். தேவனுடைய திட்டத்திலே அவர்களுக்கும் நற்செய்தி தேவை. 1958 ஆண்டு வெளிவந்த ஒரு பத்திரிகையிலே, யூதர்களை மனந்திரும்ப செய்ய முற்பட வேண்டாம், அவர்களுடைய வழிமுறையிலேயே அவருடைய விசுவாசத்திலேயே அவர்கள் கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று ஒருவர் எழுதியிருந்தார். ஆனால் அது சரியான ஒன்று அல்ல. அவர் அவ்வாறு கூறியதற்கு காரணம், அவர்கள் கிறிஸ்தவர்களானால் அவர்களுக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு குற்ற உணர்வு உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையில் கிறிஸ்துவனிடத்திலே ஒருவர் வருவதே எல்லா குற்ற உணர்வுகளையும் எடுத்து போடும் வழியாகும். யூதர்களுக்கும் சுவிசேஷம் தேவை. இப்பொழுதும் தேவன் அவர்கள் மேலே இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். ரோமர் 10:2, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆயிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல. இன்றைக்கும் சில திருச்சபைகளிலே கரையானை போல சுறுசுறுப்பான அநேக நபர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் மாலையிலையும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலே அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே எல்லாவற்றையும் செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் பின்பற்றி வருவது ஒரு சமய சடங்கே ஒழிய வேறு ஒன்றுமல்ல. அருமையானவர்களே, கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த நீதியை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? வேறு எந்த வகையிலையும் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்திற்கு செல்வதற்கு நாம் பரிபூர்ணமானவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பரிபூர்ணமானவர் அல்ல, நானும் பரிபூர்ணமானவன் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழும்பியபடியினாலே நான் பரலோகத்திற்கு செல்கிறேன். என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நான் நீதிமானாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரே என்னுடைய நீதி. உங்களுடைய சபை உங்களை ரட்சிக்காது. குறிப்பிட்ட சபையிலே அங்கத்தினராயிருப்பதனாலே உங்களுக்கு ரட்சிப்பு தானாக வராது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சொல்கிற காரியம் என்ன? என்னுடைய திருச்சபைக்கு ஆராதனைக்கு சென்றால் செய்தி நேரத்தை விட அறிவிப்புகளின் நேரம்தான் அதிகமானதாயிருக்கிறது. மட்டுமல்ல, அருமையான செய்தி கொடுக்கப்பட்டாலும் செய்திக்கு பின்னாலே வருகிற அறிவிப்பு நேரமானது செய்தியை மறக்க செய்கிறது என்கிறார்கள். மற்றொருவர் சொல்லும் பொழுது, இன்றைய திருச்சபைக்கு செல்வதை விட நான் விளையாட செல்லும் இடத்திலே ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாய் சிந்திக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய திருச்சபை ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துவை நமக்கு சரியாக போதிக்கிறதா? சற்றை சிந்தித்து பார்ப்போம். ரோமர் 10:3 பாருங்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இது இஸ்ரவேலை பொறுத்தமட்டிலேயும் மிகவும் உண்மை. அதேபோல சாதாரண ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இது உண்மையாயிருக்கிறது. தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். எனவே எத்தனையோ ஆண்டுகளாக ஆலயத்திற்கு சென்றாலும், எவ்வளவு பெரிய ஒரு வேத புத்தகத்தை அவர்கள் சுமந்து கொண்டு சென்றாலும், அவருடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லும் காரியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறதில்லை. திருச்சபை ஆளுகை குழுக்களிலே இருக்கிற சிலரும் கூட எத்தனையோ ஆண்டுகளாய் அவ்வாறு இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலே கனியை காண முடியவில்லை, வளர்ச்சியை பார்க்க முடிகிறதில்லை. உண்மையாகவே ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாகவே இருந்துவிடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சிலர் சில வழி வாய்ப்புகளை பயன்படுத்தி கர்த்தருக்குள்ளே வளருகிறார்கள். ஒரு சகோதரன் எழுதியிருந்த கடிதத்திலே, நான் பல ஆண்டுகளாக ஒரு முக்கியமான திருச்சபையின் ஆளுகை குழுவிலே இருந்து வருகிறேன். ஆனால் கடந்த 6 மாதங்களாகத்தான் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிறேன். இந்த 6 மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் குறிப்பிடத்தக்கது என்று எழுதியிருந்தார். ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆம், கிறிஸ்துதான் நியாயப்பிரமாணத்தின் முடிவு. அவரே நாம் அடைய வேண்டிய லக்கு. இயேசு கிறிஸ்து இதை குறித்து மிக தெளிவாக கூறியிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 9:16. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். இதன் பொருள் என்ன? நான் பழைய ஒரு வஸ்திரத்தை குறித்து பேச வரவில்லை, உங்களுக்கு புதிய ஒரு வஸ்திரத்தை கொடுக்கவே வந்திருக்கிறேன். அதுதான் நீதியாய வஸ்திரம். மோசேயின் நியாயப்பிரமாணம் ஜனங்களை கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்த கொடுக்கப்பட்டது. அது மனிதனை ரட்சிக்க கொடுக்கப்படவில்லை. கலாத்திய விசுவாசிகளுக்கு பவுல் சொல்கிற வார்த்தையும் சற்றே கவனியுங்கள். கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. புரிந்து கொண்டீர்களா? நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்படவில்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை காண்பிக்க கொடுக்கப்பட்டது. கரத்தை பிடித்து சிலுவை அண்டையிலே கொண்டு வருகிறது. நியாயப்பிரமாணமானது கிறிஸ்துவிலே நிறைவடைகிறது. கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை நின்று விழுந்தீர்கள். நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமானாக்க கொடுக்கப்படவில்லை, வாழ்க்கை முறையையே அது கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே யாராயிருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ அல்லது இதுவரை எந்த ஒரு கொள்கையை பின்பற்றியவர்களாயிருந்தாலும் சரி, இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரோமர் 10:5. மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஒரு நீதியை நீங்கள் சம்பாதிக்க முடியும் என்றால் அது உங்களுடைய சொந்த நீதியாயிருக்கும். அது தேவனுடைய நீதி அல்ல. அது தேவனுடைய நீதியோடு கூட இணையாக ஒப்பிடப்படவே முடியாது. ரோமர் 10:6. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அதை கீழே கொண்டு வரும்படியாக பரலோகத்துக்கு ஏறியவரை குறித்து பேசுகிறது, அல்லது நரகத்திற்குள்ளே இறங்கி மேலே கொண்டு வருகிறதை குறித்து பேசுகிறது. பிரியமானோர்களே, அப்போஸ்தலன் பவுல் பேசுகிற நீதியானது உபாகமம் 30:11-14 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:7 பாருங்கள். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மந்தி. இதன் பொருள் என்ன? அந்த நீதியை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் எங்கேயும் பிரயாணப்பட வேண்டிய அவசியமில்லை. வசனம் 8, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நீங்கள் இப்பொழுது எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே உங்களுக்கு அந்த நீதி கிடைக்கும். இன்று சிலர் என்ன நினைக்கிறார்கள்? தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் சில கூட்டங்களுக்கு போக வேண்டும், முன்னாலே எழுந்து செல்ல வேண்டும் என்று பல வகையான வெளிப்படையான செயல்களை குறித்து நினைக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பானது நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே இப்பொழுதே நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ரோமர் 10:9 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அநேகர் இதை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு விசுவாசி வெளிப்படையாக எல்லார் முன்னிலையிலேயும் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பவுல் அதை குறித்து பேசவில்லை. பொதுக்கூட்டத்திலே போய் முன்னாலே நின்று உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவது முக்கியமல்ல. இன்றும் பல கூட்டங்களிலே அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படியாக முன்னாலே எழுந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறதில்லை. எனவே அதை குறித்து பவுல் இங்கே சொல்லவில்லை. இங்கே அவர் சொல்வதெல்லாம், வாயின் வார்த்தைகளும் வாழ்க்கையும் ஒன்று போல இருக்க வேண்டும். இருதயம் என்று சொல்லும்பொழுது உங்கள் முழு ஆழ்தத்துவத்தையும் குறிக்கிறது. சிலர் தன்னுடைய வாயினாலே சில காரியங்களை சொல்வார்கள், தேவனுக்கு வாயினாலே பணிவிடை செய்வார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ அவருடைய முழு வாழ்க்கையுமோ தேவனை விட்டு தூரமானதாய் இருக்கும். உங்கள் உதடுகள் எதையாவது சொல்லும் என்றால் உங்களுடைய இருதயமும் அதற்கு ஒத்திருக்கிறதா என்பதை சிந்தித்து நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காகவோ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காகவோ இருதயத்திலே ஒன்று வைத்துக் கொண்டு வாயிலே ஒன்று பேசக்கூடாது. இருதயத்திலே விசுவாசம் இல்லாமல் வெளிப்படையாக அறிக்கை செய்வீர்கள் என்றால் ஒன்று, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள், அல்லது நீங்கள் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள். விசுவாசம் இருந்தும் அது அறிக்கை செய்யப்படவில்லை என்றால் அது கோழைத்தனமானது என்று சொல்லலாம். யாக்கோபு 2:20 வசனத்திலே வாசிக்கிறோம் இல்லையா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதைத்தான் இங்கேயும் பவுல் கூறுகிறார். வாயினாலே நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வீர்கள் என்றால் உண்மையாகவே உங்கள் இருதயமும் அதையே விசுவாசித்திருக்கட்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே நற்செய்தியின் மையம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ரோமர் 4:25 பவுல் சொல்லும்பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். ரோமர் 10:11 பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருப்பதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 28:16, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திருட அஸ்திபாரமுள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். பதறான் என்று சொல்லும்பொழுது அவசரப்பட மாட்டான் என்று சொல்லலாம். அதாவது பயத்தினாலே விரைந்து செல்லுதல் இருக்காது. விசுவாசத்தினாலேதான் நீதி என்பதை உறுதியாக சொல்லும்படியாகவே பவுல் ஏசாயாவை குறித்து சொல்கிறார். அது பழைய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே விசுவாசிக்கிறவன் என்று சொல்லும்பொழுது அந்த விசுவாசிக்கிற நபர் யாராயிருந்தாலும் சரி அவனுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை வலியுறுத்தவே கூறப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:12 யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். யூதருக்கும் கிரேக்கருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யாராயிருந்தாலும் ரட்சிப்படைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவண்டை வருவதே ஒரே வழி. யோவான் 14:6 இயேசு சொல்லும்பொழுது, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தெளிவாய் சொன்னார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் மூலமாகவோ மோசேயின் பிரமாணங்கள் மூலமாகவோ இயேசுவண்டை வர முடியாது. விசுவாசம் என்னும் ஒரே அடிப்படையிலேதான் யார் என்றாலும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10:13 பாருங்கள், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இது குறிப்பிடத்தக்க ஒரு வாக்கியம். இது பழைய ஏற்பாட்டிலே யோவேல் 2:32 எடுக்கப்பட்டது. ரட்சிப்பு விசுவாசத்தினாலே மட்டுமே என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பவுல் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10:14-15 பாருங்கள். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வாக்கியத்தை பாராட்டுவதற்கு பவுலினுடைய நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சவுல் பரிசேயனாய் இருக்கும்பொழுது அவனை எல்லாரும் பாராட்டினார்கள். ஆனால் ஒரு விசுவாசியாக மாறி பவுலாக செயல்பட ஆரம்பித்த பொழுது வெறுத்தார்கள். இப்பொழுது தன்னுடைய நிலைமை குறித்து அவர் விவரிக்கிறார். அவர் யார் என்று சொன்னாரோ அதை அவர்கள் புறக்கணித்தார்கள். அவர் அப்போஸ்தலர் அல்ல என்றார்கள். மோசேயின் பிரமாணத்தை விட்டுவிட்டு சுவிசேஷத்தை சொல்வது தவறு என்றார்கள். ஆனாலும் நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலேயும் முக்கியமானவர்கள் என்பதை பவுல் காட்ட விரும்புகிறார். ரோமர் 1:1 இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்பதை கூறினார். இங்கே மிக தெளிவாக பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி மக்கள் கேள்விப்படுவார்கள்? அப்படி கேள்விப்பட்டால்தானே விசுவாசத்திற்குள்ளே அவர்கள் வர முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டியது முக்கியமானது, அவசியமானது என்பதை கூறுகிறார். அவர் கூறுகிற எல்லாவற்றிலேயும் விசுவாசிக்க வேண்டியதே முக்கியம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 52:7 மேற்கோளாக காட்டுகிறார். பாருங்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இதைத் தொடர்ந்துதான் ஏசாயா 53 வருகிறது. அங்கே இம்முதலாம் வசனத்திலே அவர் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்றுதான் ஆரம்பிக்கிறார். மோசேயின் பிரமாணம் உண்மையாகவே ஒரு நல்ல செய்தி அல்ல, அது மரண அறிவிப்பு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறது போல நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய வானொலி ஊழியமும் மிக முக்கியமானது. இதற்காகவே தங்கள் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறவர்கள் உண்டு. தேவையுள்ள மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்ல வேண்டியது அவசியமானது. பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை சொல்லுகிறவருடைய வெறும் கால்களை பார்த்தால் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது அழகானதாய் தெரிகிறதில்லை. ஆனால் அவை அழகானவைகள் என்று தேவன் அழைக்கிறார். சுவிசேஷருடைய பாதங்கள் துரிதமாக சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஓடுவதிலும் விரைவதிலும் மலைகள் போன்ற தடையை தாண்டுவதிலேயும் கருத்துள்ளதாயிருக்கிறது. எனவேதான் அந்த கால்கள் உண்மையான வாஞ்சையையும் துரிதமாய் சுவிசேஷம் செல்ல வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறதனால் அவை அழகுள்ளவைகள் என்று கூறுகிறார். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு மலைகளுக்குள்ளே கடந்து செல்கிறோம். காடுகளுக்குள்ளே அது செல்கிறது. எத்தனையோ தண்ணீர்களை கடந்து செல்கிறது. பூமியின் உள்ளே சென்றாலும் அங்கேயும் ஆண்டவருடைய வசனம் கடந்து வருகிறது. வீடுகளுக்குள்ளே, ஆஸ்பத்திரிகளுக்குள்ளே, வாகனங்களுக்குள்ளே, வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்கிறது. எத்தனையோ வீடுகளிலே, சமையல் அறையிலே இது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ரயிலிலே, பஸ்ஸிலே பிரயாணம் செய்கிறவர்கள் கேட்டுக்கொண்டே கடந்து செல்கிறார்கள். தேவன் அழகானவை என்று அழைக்கும் கால்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம். இதற்காக கருத்தோடு ஜெபிக்கிறவர்களும் இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களும் இந்த பணியின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்மையான சகோதரனை, சகோதரியே, பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த ஆத்தும பாரம் நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஜபமுமாய் இருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய மொழி பேசுகிற மக்கள், நம்முடைய தேசத்திலே வாழ்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரமும் அக்கறையும் நமக்கு உண்டா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதை குறித்து நாம் அனுதினமும் சிந்திக்கிறோமா? அதை குறித்து நாம் பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? நாம் செயல்படுகிறோமா? அப்படி செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே இன்னமும் நான் பங்கு கொள்ளவில்லை என்று உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேளுங்கள். உங்களால் செய்யக்கூடிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். 10 வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாகத்தக்கதாக நம்முடைய வாயினாலே, நம்முடைய செயலினாலே அது வெளியரங்கமாய் அறிக்கை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து காத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே நாம் எந்த பலமுடையவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், கர்த்தருக்கு முன்னாக வித்தியாசம் இல்லாதவர்களே. அவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அவரை குறித்து அவர்கள் கேள்விப்பட வேண்டும். கேள்விப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும். இந்த வானொலி நிகழ்ச்சிகள் எந்த மனிதனும் ஊடுருவ முடியாத பல இடங்களிலே ஊடுருவி சென்று நல்ல செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக மரித்தார், இயேசு உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். அவர்களுடைய பாதங்களும் கர்த்தருடைய பார்வையிலே அழகானவைகளே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே. அப்போஸ்தலனாய் பவுலைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் பாரமும் எப்பொழுதும் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நிர்வுதவி செய்யும். ஏற்கனவே அந்த பாரத்தோடு ஜெபிக்கிற செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்களுடைய பாதங்களும் உம்முடைய பார்வையிலே அழகுள்ளவைகளாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இருதயத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி வாழ்க்கையிலே உம்மை காட்டாத சகோதர சகோதரிகளுக்காக இப்பொழுது நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உண்மையாகவே உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள, விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்க, அதை தங்களுடைய வாயின் வார்த்தைகளிலேயும் செயல்களிலேயும் காண்பிக்கிறவர்களாய் வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராயிருந்து அவர்களை காத்து பராமரித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அநேகர் நல்ல செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகைகளிலே செயல்படுகிற ஒவ்வொருவருக்கான நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானொலி பெட்டிகளை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நிகழ்ச்சி நேரலை வாங்கி அநேகருக்கு விநியோகிக்கிறவர்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இணையதளத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற எங்கள் அருமை நேயர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எப்படியாவது இந்த தேசம் உம்மை அறியும் அறிவினாலே நிரப்பப்பட, தமிழ் மொழி பேசுகிற ஒவ்வொருவரும் நல்ல செய்தியான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 4. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13:11.